வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு பிரபலமான வாக்கியம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு விஷயம் நமக்கு முக்கியமானதுன்னா அதை செய்யறதுக்கான வழியை தேடுவோம், ஒருவேளை அப்படி இல்லைன்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை தேடி அதை சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அந்த வாக்கியம். ஆனால் சில நேரங்களில் இந்த வாக்கியம் உண்மையாகாது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நமக்கே தெரியும், அதை செய்ய வேண்டியது கட்டாயம்னு தெரியும், இருந்தாலும் அதை செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. எதை முக்கியம்னு தெரியும், அதை அடைய என்ன செய்யணும்னு தெரியும், அதை எப்படி செய்யணும்னு தெரியும், ஆனால் செய்ய மட்டும் முடியலை. நம்மளை ஏதோ ஒன்று அந்த செயலை செய்யறதுலேருந்து தடுத்து நிறுத்துறது போல தோணும். இப்படி நமக்கு ஒரு விஷயம் முக்கியம்னு தெரிஞ்சும் அதை செய்யணும்னு முடிவு செஞ்சும் அதை செய்ய முடியாமல் போகிறத ஆங்கிலத்தில் அக்ரேசியா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரேசியா எஃபெக்ட்டுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு சம்பவம் 1800களில் நடந்தது. 28 வயசேயான விக்டர் ஹியூகோ அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் இருக்கார். அவர் தன்னோட அடுத்த புத்தகத்தை ஏப்ரல் 1829 எழுதி கொடுக்கறதா அந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய பப்ளிஷருக்கு சொல்றாரு. ஆனா அவரு வெளியே போறது, நண்பர்களை சந்திக்கிறது, பொழுத போக்குறதுன்னு எழுதுறத தவிர எல்லா வேலையும் செய்யறாரு. ஒத்த வார்த்தை கூட எழுதல. சொன்ன தேதியில புத்தகத்தை எழுதி ஒப்படைக்க முடியல. புத்தகத்தை பிரசுரிக்கக்கூடிய பப்ளிஷர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறதா எச்சரிக்கை கொடுத்ததால டிசம்பர் 1830 புத்தகத்தை எழுதி கொடுக்கறதா விக்டர் ஹியூகோ சொல்லி கால அவகாசம் கேட்டு வாங்கிக்கிறாரு. ஆனா ஹியூகோ மறுபடியும் எதுவுமே எழுதாம தன்னோட இரண்டாவது வாய்ப்பையும் தவறு விடுறாரு. இந்த முறை ஹியூகோக்கு இறுதியான கடுமையான எச்சரிக்கை விடப்படுது. 5 மாசத்துக்குள்ள புத்தகத்தை முழுமையா எழுதி ஒப்படைக்கணும், அப்படி இல்லைனா தாமதப்படுத்துற ஒவ்வொரு வாரத்துக்கும் 1000 பிராங்க் அபராதமா கொடுக்கணும்னு சொல்லப்படுது. பிராங்க் அப்படிங்கிறது அந்த காலத்துல பிரான்ஸ்ல பயன்படுத்தப்பட்ட பணத்தோட பேரு. இப்படி ஒரு முடிவை அந்த பப்ளிஷர் சொன்னதால இந்த முறையாவது விக்டர் ஹியூகோ அந்த புத்தகத்தை எழுதி ஒப்படைக்கணும்னு முடிவு செய்யறாரு. அதுக்கு அவர் ரொம்பவே கடுமையான முடிவுகளை எடுக்கிறாரு. தலையிலிருந்து கால் வர மூடக்கூடிய ஒரு போர்வையை வாங்கிக்கிறாரு, கூடவே ஒரு பாட்டில் இங்கையும் வாங்குறாரு. தன்னோட உடைகளை எல்லாம் கொடுத்து வேறொரு அறையில வச்சு பூட்டிட சொல்றாரு. நல்ல உடைகள் இல்லைன்னா வெளியே போய் தேவையில்லாத நேரத்தை வீணடிக்க மாட்டேன்னு முடிவு செய்யறாரு. தன்னைத்தானே ஒரு அறைக்குள்ள வச்சு போட்டிக்கிறாரு. அந்த அறையில இருந்ததெல்லாம் குளிர்ல இருந்து அவரை காப்பாத்த போர்வையும் எழுதுறதுக்கு பேனா பேப்பர் இங்க். ரொம்ப நாட்கள் செய்யாம தள்ளி போட்ட ஒரு விஷயத்தை ஒரு கடுமையான முடிவுக்கு அப்புறம் விக்டர் ஹியூகோ செய்யறாரு. 2 வருஷம் அவகாசம் இருந்தும் எழுதி முடிக்காத அவரு சில வாரங்கள்லயே எழுதி முடிக்கிறாரு. ஜான்வரி 14, 1831 தன்னோட புத்தகத்தை எழுதி ஒப்படைக்கிறாரு. வெளிவந்த அந்த புத்தகம் சில மாதங்களிலேயே 1000கணக்கான பிரதிகள் விற்பனை ஆகுது. இந்த நிகழ்வுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஒரு செயலை செய்யணும்னு என்னதான் திட்டமிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதை செய்ய முடியாம போகுது இல்லையா, அதே மாதிரிதான் வெற்றி அடைஞ்ச சாதிச்ச பல பேருக்கும் இருந்திருக்கும். ஆனா அவங்க அந்த நிலையை எப்படியாவது உழைச்சிட்டு வெளியே வந்து தான் நினைச்ச செயலை திட்டமிட்ட செயலை செஞ்சு முடிக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதுதான் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறவங்களுக்கும் செய்ய முடியாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உயர்வா நினைக்கிற சாதனையாளர்கள் வெற்றியாளர்களுக்கும் நம்மள போலவே போன் பயன்படுத்தணும், டிவி பார்க்கணும், பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும், பிடிச்ச நேரத்துக்கு தூங்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். அவங்க சில நேரங்கள் அதையும் செய்வாங்க. ஆனா இதெல்லாம் தன்னோட வெற்றிக்கோ அல்லது தான் திட்டமிட்ட செயலை செய்யறக்கோ தடையா இருக்குன்னு தெரிய வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உடைச்சு வெளியே வந்து சரியான தேவையான திட்டமிட்ட செயல்களை செய்ய உறுதியோட இருப்பாங்க, செஞ்சும் முடிப்பாங்க. இப்படி ஒரு செயலை செய்யணும்னு விருப்பம் இருக்கு, அதுக்கான சரியான திட்டம் இருக்கு, ஆனா நாம தான் அந்த செயலை செய்ய முடியாம தவிக்கிறோங்கிற இந்த அக்ரேசியாங்கிற நிலை இன்னைக்கோ இல்ல 1800கள்ல இருந்தோ பேசப்படுற விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட கிமு 300களுக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் மாதிரியான நபர்கள் இத பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நல்லது எதுன்னு தெரிஞ்சோ அதை செய்யணும்னு தெரிஞ்சோ அதை செய்ய முடியாம இருக்கக்கூடிய நிலை பல நூற்றாண்டுகளாவே மனிதர்கள்கிட்ட இருக்கதான் செய்யுது அப்படிங்கறத இதன் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நானோ நீங்களோ மட்டும்தான் இந்த விஷயத்தை எதிர்கொள்றோம், நாம தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை முதல்ல விடணும். ஏன்னா நாம மட்டும்தான் இப்படி ஒரு வினோதமான பிரச்சனையை எதிர்கொள்றோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம தனிச்சு விடப்பட்ட, அதாவது லோன்லியான உணர்வு நமக்குள்ள ஏற்படும். இது நாம மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தப்பு அப்படின்னு நமக்குள்ள தோணுச்சுன்னா அது நமக்கு நம்ம மேலேயே ஒரு வெறுப்பை உண்டாக்கலாம். சோ பலரும் நம்மள போலதான் குறிக்கோள், அதாவது கோல்ஸ் என்ன அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு அதுக்கு சரியான திட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு அதை செயல்படுத்த முடியாம தவிக்கிறாங்கன்னு தெரிய வரும்போது இது ஒரு இயல்பான விஷயம். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டா இதுல இருந்து வெளிவர முடியுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முடியும். ஏன்னா என்ன நிலையில இருக்கிறோங்கிற விழிப்புணர்வு இருந்தாதான் இனி என்னெல்லாம் செஞ்சா நம்ம அதை விட்டு வெளியே வர முடியுங்கிற புரிதலும் நமக்கு ஏற்படும். ஒரு புக்கை படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு பாட்காஸ்ட் கேட்டுட்டு நாளையிலிருந்து நான் இதெல்லாம் செய்ய போறேன் இதெல்லாம் செய்ய போறதில்லன்னு முடிவு செஞ்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் பழையபடி அதே விஷயத்த செஞ்சிருக்கீங்களா? ஏன் நம்மால மட்டும் மாறவே முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்களும் இந்த அக்ரேசியாங்கிற நிலையை உணர்ந்திருக்கீங்களா? ஆமாண்ணா, நாம் இப்படி உணர என்ன காரணம், எதனால முக்கியம்னு தெரிஞ்சோ நம்மால மாற முடியல, அந்த செயலை செய்ய முடியலங்கிறத பார்க்கலாம். முதல் காரணம் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அதாவது உடனடி மனநிறைவு. இன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சா நாளைக்கு தான் பலன் கிடைக்குமா? என்னைக்கோ கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இன்னைக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? இன்னைக்கே சிப்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் கிடைக்குதே அப்படின்னு அப்ப செய்யற செயல்களுக்கு அப்பவே சந்தோஷம் கிடைக்கணும், நிறைவு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எதுக்கும் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் தாமதமா தான் பலன் கிடைக்கும், வளர்ச்சி கொஞ்சம் பொறுமையா தான் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த செயலை செய்யவே நம்ம தயாரா இருக்கிறது இல்ல. உடனடியா எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்ய தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம். தாமதமா தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த செயல் நம்மளோட ப்ரியாரிட்டி லிஸ்ட், அதாவது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பட்டியல்ல முதல்லயே இருந்தாலும் அதை கடைசியா தான் செய்வோம், இல்ல அதை செய்யாமையே தள்ளி போட்டுட்டே போயிருவோம். ரெண்டாவது காரணம் விலையும் அதற்கான பயனும், அதாவது காஸ்ட் அண்ட் பெனிஃபிட். 20 ரூபாய் மதிப்பு மிக்க ஒரு பொருளை 100 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டோம். 100 ரூபாய் கொடுக்கறோன்னா அதுக்கு சமமான இல்ல அதை விட அதிக மதிப்பு மிக்க ஒரு பொருளை தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம என்ன விலை கொடுக்கறோமோ அதுக்கு சமமாவோ இல்ல அதை விட அதிக பயனோ கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் மனித இயல்பு. நம்ம ஏதாவது பயன் பெறணும்னா அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியமான உடல் வேணும்னா அதுக்கு விலையா நம்மளோட விருப்பமான இனிப்பை தவிர்க்க வேண்டியிருக்கலாம், இல்ல நெட்ஃபிளிக்ஸ் பாக்குற நேரத்தை விலையா கொடுத்து ஜிம் போக வேண்டியிருக்கலாம். புதுசா ஒரு முயற்சியோ எடுக்கிறோம்னா நம்மளோட தூக்கத்தை விலையா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கிற விலைக்கு நிகரான பயன் கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம். அப்படி கிடைக்கல அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுச்சுன்னா அந்த செயலை நம்ம செய்ய மாட்டோம். தூக்கத்தை விட்டுட்டு சோசியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்றதை விட்டுட்டு ஜாலியா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த செயலை நம்ம செய்யறோமே, இதுக்கு நம்ம எதிர்பார்க்கிற பலன் கிடைக்குமான்னு நம்ம யோசிப்போம். அப்படி கிடைக்காதுன்னு நம்ம மனசு சொல்லுச்சுன்னா இத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்து விலையா கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பலன் கிடைக்காத போது இந்த செயலை செய்யறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செயலை செய்யறதே தவிர்த்துருவோம். உண்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப அதிகமா இருக்கலாம், ஆனா நமக்கு பிடிச்சமான விஷயங்களெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தால நம்ம மனசு நமக்கு விலையா கொடுக்கறது தான் அதிகம், நமக்கு பலன்லாம் அவ்வளோ அதிகமா கிடைக்காது அப்படின்னு நம்மளை ஏமாத்திரும் சில நேரங்கள்ல. இதை தவிர்க்கணும்னா எது முக்கியம், அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்கறது நியாயமானதா இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அவசியம். மூணாவது காரணம் டோபமின். நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அவங்க நம்மளை பாராட்டுவாங்க. அப்படி நம்ம செய்யற சில விஷயங்கள் நம்ம மூளைக்கு பிடிச்சா அது டோபமின்ங்கற திரவத்தை சுரக்கும். நம்ம மூளை நம்மளை பாராட்டக்கூடிய, அதாவது ரிவார்ட் அளிக்கக்கூடிய விதம் இதுதான். ஆனா இதுக்கு நல்லது கெட்டதுன்னா தெரியாது, தனக்கு எது பிடிக்குதோ அதுக்கு டோபமினை வாரி வழங்கிடும். 5 நிமிஷம் படிக்கிறத விட 5 நிமிஷம் சோசியல் மீடியா ஸ்க்ரால் பண்றது அதிக டோபமினை தருதுன்னா கஷ்டப்படாம சுலபமா இந்த அதிக டோபமினை நம்ம வாங்கிக்கலாமே. அது மட்டும் இல்லாம எது நமக்கு அதிக பாராட்ட வழங்குதோ அந்த விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். சோ படிக்கிறத விட சோசியல் மீடியா ஸ்க்ரால் பண்றது சுலபமாவும் இருக்கு, அது அதிக டோபமினியும் தருதுங்கிற காரணத்தால ஒவ்வொரு முறையும் அதிக பலன் தரக்கூடிய விஷயமாவே இருந்தாலும் அதை தள்ளி போட்டுட்டு எது சுலபமாவும் அதிக டோபமினியும் ரிலீஸ் பண்ணுதோ அந்த செயலை நம்ம திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறோம். என்னதான் நமக்கு முக்கியம்னு தெரிஞ்சாலும் அதை விட சுலபமான செயல்ல அதிக டோபமின் கிடைக்குங்கிற காரணத்தால அந்த செயலை செய்ய சொல்லி நம்ம மூளை நம்மளை தூண்டுது. இதை சரி செய்யணும்னா அதுக்கான வழி டோபமின் டீடாக்ஸ். அதை பத்தி வேறொரு எபிசோட நம்ம விரிவா பார்க்கலாம். நாலாவது காரணம் நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய கதைகளும் காரணங்களும். நாலாவது காரணம் நம்மள நாமே நியாயப்படுத்திக்கிறது. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை வழி நடத்த யாரும் இல்லை, இருந்திருந்தா நான் இதையெல்லாம் தொடர்ச்சியா செஞ்சிருப்பேன், இதையெல்லாம் நான் துவங்கி இருப்பேன்னு பிறரை ஒரு காரணமா சொல்றது. என்கிட்ட இது இல்லை அது இல்லை, இருந்திருந்தா நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம இயலாமைதான் காரணம்னு நம்மள நாமே பாவமான நிலையில நம்மளை வச்சுக்கிறது. பிறர் என்ன சொல்லுவாங்க, தோல்வி அடைஞ்சா கிண்டலும் கேளையும் எதிர்கொள்ளணுமே அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற பயத்தை ஒரு காரணமா சொல்றது. இப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதிகமா, அதாவது ஓவர் திங்க் பண்ணும் போது அந்த செயலை செய்யாம இருக்கிறதுக்கான காரணங்களை முன்கூட்டியே தயார் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மனசு ரொம்பவே முரண்பாடானது. இப்ப சேமிச்சாதான் எதிர்காலத்துல அவசர தேவைக்கு பயன்படும், இப்ப உடற்பயிற்சி செஞ்சாதான் எதிர்காலத்துல ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லும் போது நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், எதிர்காலம் எல்லாம் கையிலேயே இல்லாத ஒண்ணு, அதுக்காக ஏன் கஷ்டப்படணும், நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு இஷ்டத்துக்கு செலவு செய்யறதும் ஆரோக்கியம் இல்லாம சாப்பிடுறதும் வாழ்றதுமா இருப்போம். அதுவே இந்த வேலையை செய்யணும், இதை இதுக்குள்ள முடி முடிக்கணும் அப்படின்னு வரும்போது நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாசம்னு தள்ளி போடுவோம். அப்ப மட்டும் எதிர்காலம் அப்படிங்கறது நிஜம்னு நம்புவோம். இப்படி நம்ம விருப்பத்துக்கும் நம்ம செய்யற செயலுக்கும் ஏத்த மாதிரி நம்மள நாமே நியாயப்படுத்திக்குவோம். இதுல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தவறுன்னு தெரிஞ்சாதான் அதை திருத்திக்க முடியும். ஆனா நம்ம செய்யறதெல்லாம் நியாயம்னு நாமே நம்பிக்கிட்டு இருந்தா அதை நம்ம திருத்திக்கவே மாட்டோம். கடைசி வரை நான் என்ன செஞ்சேன், எதனால இதெல்லாம் என்னால செய்ய முடியாம போகுதுன்னு திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் திட்டம் தீட்டினதுக்கு அப்புறமும் அதை செய்ய முடியாம போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க எங்கெல்லாம் தவறு செய்யறீங்க, அதை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு புரிதல் ஏற்படும். அது நீங்க திட்டமிட்ட ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்குங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அடுத்து நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது இன்ஸ்டாகிராம்ல யோர்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற பேஜ்ல நீங்க எனக்கு சொல்லலாம். இது இல்லாம பர்சனலா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்ன இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.